கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இல்ல பலிபீட ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம், மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். நம் யாவரும் ஒன்றிணைந்து துதிகீதங்களில் உள்ள 9வது பாடலை நம் யாவரும் ஒன்றிணைந்து நாம் பாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நம்ம இல்ல பலிபீட ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கக்கூடிய சங்கீதமானது 95வது அதிகாரத்தை நாம் இந்த நாளிலே நாம் தியானிப்போம். சங்கீதம் 95வது அதிகாரத்தை இந்த இல்ல பலிபீட ஆராதனையில நாம் தியானிப்போம். நான் முழுமையாக சங்கீதம் 95வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணை கண்மலையை சங்கீத கீர்த்தனம் பண்ண கடவும் பாருங்கள். துதித்துடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவர் ஆர்ப்பரித்து பாட கடவும். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை வெட்டாந்தரைய சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாகிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர்களுக்கு கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் மனாந்தரத்தில் கோபம் ஒன்றினது போதும். சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததி ஆலோசித்து அவர்கள் வழி போகிற இதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொன்னார் என்பதாக இந்த சங்கீதம் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை இங்கே எழுதினது யார் என்று இங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் வேதாகமத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த சங்கீதம் தாவீது ராஜாவிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புத்தகத்தில் இந்த சங்கீதமானது தாவீதினால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்மாலே பார்க்க முடிகிறது. நான் வாசிக்கிறேன் எபிரேயர் 4:7. எபிரேயர் 4:7 நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 4:7 எபிரேயர் 4:7 நாம் பார்க்கும்போது இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு முன்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறிக்கிறார் என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி எங்கேயும் நமக்கு தெரியவில்லை. இது யார் எழுதினார்கள் என்று தெரியப்படாமல் இருந்தாலும் கூட சங்கீதம் 95வது அதிகாரத்தை இங்கே பார்க்கும்போது தாவீது ராஜா இந்த இடத்துல அவருடைய சத்தத்தை வனாந்தரத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால் கோபமூட்டாதிருங்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருடைய அந்த வார்த்தையை சங்கீதம் 95:8 இங்கே குறிப்பிட்டு தாவீது ராஜா சொன்னதாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால இந்த சங்கீதமானது தாவீதினாலே பாடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதம் ராஜரீக சங்கீதங்கள் வரிசையில இருக்கிறது. நான் முன்னமே சொன்னேன், 94 வரை அவைகள் ராஜரீக சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், நம்முடைய ராஜாவாகிய தேவனாகிய கர்த்தரை குறித்ததான பாடல்கள், அவரை புகழ்ந்து பாடுகிற, அவர் ஆராதிக்கிற பாடல்களாக, அந்த மேசியாவை குறித்ததான பாடல்களாக இது இருக்கிறபடினாலே இந்த பாடல்கள் எல்லாமே ராஜரீகமான சங்கீதங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஒரிஜினல் புத்தகத்தில் நான் பார்க்கும்போது 93-99 வரை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் வேதாகமத்தில் 94-100 வரை அந்த ராஜரீகமான சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த சங்கீதங்களை நாம் இந்த 95 சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது இவைகள் ரெண்டு பகுதியாக நம்மளே பிரிக்க முடிகிறது. 1:1-7 வகை நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவனை ஆராதிக்கிற, அவர் மாட்சிமையை சொல்லுகிற, அவர் மகிமையை சொல்லுகிற சங்கீதங்களாகவும் இருக்கிறது. அடுத்தபடியாக 7-பிற்பகுதியில் நாம் பார்க்கும்போது, 7-பிற்பகுதி வசனங்களிலிருந்து நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதமானது தேவன் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தேவனாய் இருக்கிற அவருக்கு நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும், பாவம் செய்யாமல் அவருடைய பிள்ளைகளாக எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் குறிப்பிடப்படுவதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இந்த சங்கீதத்தை எபிரேய ஆசிரியர் இந்த சங்கீதத்தை இதே சங்கீதத்தை அவர் கோடிட்டு காட்டியிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இந்த சங்கீதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் சங்கீதம் 95 பொறுத்தவரையில் எபிரேயர் 3-4 இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த நிகழ்வுகளை எபிரேய ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் வாசிக்கிறேன். இந்த எபிரேயர் புத்தகத்திலே சொல்லப்பட்ட அந்த சங்கீதத்தை நாம் பிற்பகுதியில் நாம் வாசிப்போம். முதலாவதாக இந்த 1:2-7 வசனங்களை நாம் நாளையில் முதலாவதாக தியானிப்போம். இந்த 1:7 வசனங்களை நாம் பார்க்கும்போது நம்முடைய கர்த்தரை துதிக்கிற பாடல்களாக இது இருக்கிறது. 1:2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணை கண்மலையை சங்கீத கீர்த்தனம் பண்ணக்கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களினால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம் என்று இங்கு சொல்வதை நாம் பார்ப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கண்மலையாய் இருக்கிறார். அவர் கண்மலையான தேவன் என்பதை நாம் இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் நம்முடைய தேவனுக்கு கண்மலை என்கிற ஒரு வார்த்தையானது கண்மலையை தேவனோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறதை வேதத்தில் நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கண்மலை என்று வேதத்தில் அழைக்கப்பட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன் சங்கீதம் 94:22 கூட நான் வாசிக்கிறேன். 94:22 கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே 94 குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதனால இங்கே வேத பகுதியை நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் கண்மலையாக இருக்கிறார். அவரை வேதத்தில் கண்மலை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட கண்மலை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுதை நம்மால் வேதத்தில் பார்க்க முடியும். 1 Corinthians 10:4 வாசிக்கிறேன். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால இங்கே சொல்லப்படுகிற கண்மலை என்பது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது. அவரே இங்கே நமக்கு சொல்லப்படுகிற மகா தேவனமாக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இங்கே கண்மலை என்று சொல்லும்போது நம்முடைய தேவனை அவர்கள் துதிப்பதற்காக இந்த வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். 3 பார்க்கும்போது கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனுமாய் இருக்கிறார். அதனால நம்முடைய தேவன் மகா தேவனுமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களுக்கும் அவர் மகாராஜனுமாய் இருக்கிறார். 4:6 வரை நாம் பார்க்கும்போது பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்கள் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் குனிந்து பணிந்து முழங்காற்படையிடுக்கிறோம் வாருங்கள் என்று பாடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால இந்த பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது என்று சொல்லப்பட, அவர் கரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கரத்தை குறித்து நாம் யோசிக்கும் போது இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்கினவர் நம்முடைய தேவன். அவரே சர்வத்தியம் ஆளுகிறவராக இருக்கிறார். பூமியை மாத்திரமல்ல, கடலும் அவருடைய கரத்தில் இருக்கிறது, கடலையும் அவர் ஆளுகிறவராக இருக்கிறார் என்பதை இந்த பகுதி சொல்கிறார். அதனால இந்த பகுதி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடலாக இருக்கிறது. அவர் ஆராதிக்கிற ஒரு பாடலாக இருக்கிறது. அவரே சர்வத்துக்கும் மேலான தேவன், அவரே உயர்த்தப்படக்கூடியவராக இருக்கிறார். நாமும் கூட எல்லா காரியங்களிலும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறோம். அவரை உயர்த்தக்கூடியவராக நாம் இந்த பூமியில வாழ வேண்டும். அவரை துதிக்கக்கூடிய ஒரு சர்வ சாதாரண ஜனங்களாக இந்த பூமியில நாம் இருக்கிறோம். அவரே நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்கள் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே அந்த தேவனே எல்லாவற்றையும் ஆளுகிறவராக இருக்கிறார். ஆறாம் வசனத்தில் சொல்றது போல, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனை நாம் எப்போதும் ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருக்கே எல்லா துதி கனமகியும் செலுத்த வேண்டும். அவருக்கே நாம் பயப்படத்தக்கவராக இருக்க வேண்டும். அவரே சர்வத்தையும் உண்டு பண்ணின தேவன் என்று விசுவாசித்து அவரை நாம் தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை நாம் நேசிக்கிறவர்களாக, அந்த அன்பை அவருக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆறாம் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால தான் இங்க சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கிற கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள் என்று அவர் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே இந்த நாளிலும் கூட நாம் ஒரு சிறு நேரமாக இந்த சங்கீதங்களை நாம் தியானித்தாலும் கூட இந்த பகுதிகள் ராஜரீக சங்கீதங்கள் என்று, இந்த 93 சங்கீதத்திலிருந்து 100 சங்கீதம் வரைக்கும் நமக்கு ராஜரீக சங்கீதங்கள் என்று, 94 வரை ராஜரீக சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ராஜரீக சங்கீதங்களிலே தேவனை புகழ்ந்து இந்த பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அடுத்ததாக இதை பார்க்கும்போது இந்த 8 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் நான் பார்க்கும், 7 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் நான் பார்க்கும்போது, அவர் தம்முடைய தேவன், அவர் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளே ஆடுகலாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமே. இந்த முற்பகுதியில் பார்க்கும்போது நம்ம இந்த 7 வசனத்துடைய முற்பகுதியை அவரை துதிக்கிற அந்த பகுதியிலே நாம் சேர்த்துடலாம். என்று சொன்னால் அவர் நம்முடைய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துடைய பிற்பகுதியில் நாம் பார்க்கும்போது, நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 23:1 இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 23:1, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடையேன் என்று சங்கீதம் 23:1 தாவீது ராஜா சொன்னதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனாலே கர்த்தருடன் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இங்கே சொல்லப்படுகிற அவர் கைக்குள்ளான ஆடுகள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அதனாலே நம்முடைய தேவன் மேய்ப்பனாக இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலே நம்முடைய தேவன் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நாம் அவர்களுடைய கைக்குள்ளாக இருக்கிற நம் ஆடுகளாக இருக்கிறோம் என்பதை இந்த பகுதியானது சுட்டி காட்டுகிறார். இந்த 2வது பகுதியில் நாம் பார்க்கும்போது, இந்த சர்வ வல்லமையுள்ள அந்த தேவனுக்கு, சர்வத்தை உண்டாக்கின அந்த ராஜாவுடைய பிள்ளைகளாக நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறவராக பூமியிலே வாழ வேண்டும் என்பதுதான் இந்த சங்கீதமானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. 8வசனத்திலிருந்து 11வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயின், மனாந்தரத்தில் கோபமூட்டினது போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழிவு போகிற இதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னை இடைப்பாலத்தில் அவர்கள் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்தினாலே ஆணையிட்டேன் என்று கத்த சொல்லுகிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அதனால இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது எபிரேயர் ஆசிரியர் இதே பகுதியை அவர் குறிப்பிட்டு கோடிட்டு காட்டப்பட்டதை நம்மாலே பார்க்க முடிகிறது. எபிரேயர் மூன்றாம் அதிகாரம்7வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடியே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், மனாந்தரத்திலே கோபமூட்டினது போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷம் என் கிரியைகளை கண்டார்கள். அதெல்லாம் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று இங்கே அவர் சொன்னதாக அங்கே சங்கீதம் 95 அதிகாரத்தை அப்படியே இங்கே இங்கே எவ்வளே ஆசிரியர் கொடிட்டு காட்டப்படுவதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இது எதனாலே இவர் இங்கே கொடிட்டு காட்டுகிறார் என்று நான் பார்க்கும்போது, அந்த ஜனங்கள் அன்றைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே மனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதை தான் இந்த பகுதி நான் நமக்கு சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. ஆனாலே நாமும் கூட இந்த பகுதிகளை நாம் சிந்தித்து பார்க்கும்போது, நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், நாம் இன்றைக்கு அன்றைக்கு அந்த ஜனங்கள் எப்படி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கோபம் மூட்டி வனாந்தரத்திலே அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்களோ, நாமும் கூட அப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த வனாந்தரத்திலே அந்த ஜனங்கள் கோபம் மூட்டினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்கு கோபம் மூட்டாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் அன்றைக்கு பரீட்சை பார்த்தார்கள், நாமும் கூட கர்த்தருக்கு விரோதமாக நாம் பரீட்சை பார்க்காதவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதே பகுதியை நாம் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் யாத்திராகமம் 17 அதிகாரத்தையும் நாம் இந்த பகுதிக்கு நாம் தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. 17 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், யாத்திராகமம் 17 அதிகாரத்தையும் நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 17 அதிகாரம் 1-7 வரை நான் வாசிக்கிறேன். இந்த பகுதி இதற்கு ஒரு ஒத்த ஒரு பகுதியாக இருக்கிறது. யாத்திராகமம் 17 அதிகாரம் 1-7 நான் வாசிக்கிறேன். பின்பு இஸ்ரேல் புத்திராக சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் மனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரேவி தீவிலே வந்து பாலை மறங்கினார்கள். அங்கு ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாத இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு கூட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தாகமாயிருந்தபடி தவணமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தனது தவணத்தில் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரேல் மூப்பரில் சிலரை என்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அந்த ஓரப்பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையில் நிற்பேன், நீர் அந்த கண்மலையை அடி, அப்போது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் கொடுப்புறம் என்றார். அப்படியே மோசே இஸ்ரேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரேல் புத்திரர் வாதாடி நிமித்தமாக கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரோ இல்லையோ என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தமாக அவன் அந்த ஸ்தலத்துக்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டான் என்று இங்கு சொல்லப்படுகிறார்களே. அன்றைக்கு அந்த ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாங்கிய பவுல் கூட அன்றைக்கு அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள், நீங்களும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருங்கள் என்று அவர் குறிப்பிடுவதை நம்மாலே பார்க்க முடிகிறது. நான் வாசிக்கிறேன், 1 Corinthians 10 நாம் பார்க்கும்போது, அவர்கள் அன்றைக்கு பரீட்சை பார்த்தார்கள், அப்படியே நீங்களும் அவரை பரீட்சை பார்க்காதிருங்கள் என்று சொல்லி எழுதியிருப்பதை நம்மாலே பார்க்க முடியும். 1 Corinthians 10:9 நான் வாசிக்கிறேன். 1 Corinthians 10:9, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் என்று சொல்கிறார். அதனால இந்த சங்கீதம் 95 நமக்கு பழைய பாவங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள். சங்கீதக்காரனாலே அங்கே சொல்லப்பட்டபடி அந்த ஜனங்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் செய்தார். அந்த 95 கடைசி வசனம் இப்படியாய் சொல்லுகிறதை நம்மாலே பார்க்க முடியும். என்னுடைய இலைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய இலைப்பாறுதல் என்று சொல்லும்போது நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற அந்த தகுதி அவர்கள் இழந்து விட்டார்கள் என்பதையே தேவன் குறிப்பிட்டார் என்பதை இங்கே எபிரேய ஆசிரியர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். எபிரேய ஆசிரியர் இதை இங்கு நினைவுபடுத்துகிறார். நான் வாசிக்கிறேன், எபிரேயர் 3:12 நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 3:11 நான் சாரி 11 வாசிக்கிறேன். என்னுடைய இலைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று இங்கு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அதனாலே இங்கு சொல்லப்படுகிற அந்த அவருடைய இலைப்பாறுதல் என்பது நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக யார் தேவனை பரீட்சை பார்க்கிறார்களோ, யார் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்களோ, அவர்கள் அவருடைய இலைப்பாறுதல் பிரவேசிக்கிற அந்த தகுதியை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். இந்த சங்கீதம் 95 தாவீதனால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று நம்பப்படுகிறது. எபிரேய ஆசிரியர் ஒரு வசனத்தை குறிப்பிட்டு இது தாவீதனால் சொல்லப்பட்டது என்று அவர் குறிப்பிடுகிறபடினாலே இது தாவீதனால் இந்த சங்கீதம் பாடப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதமும் ராஜரீக சங்கீதங்கள் வரிசையில் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய தேவனை குறித்ததான ஒரு சங்கீதமாக இது இருக்கிறதுனாலே இது ராஜரீக சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது தேவனை புகழ்கிறது. கடந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் செய்த பாவங்களை குறிப்பிடுகிறது. ஒரு எச்சரிப்பை செய்கிறது. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நாமும் கீழ்ப்படிய வேண்டும். நாமும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாமும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்து அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு தகுதியை பெற வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அவருடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதிலென்று இந்த கோபத்திலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு எதிரடியாக நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கோபத்தை நாம் சம்பாதிக்காதபடி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி சொல்கிறது. அதனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒரு சகோதரி விபச்சாரம் செய்தவள் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட பிறகு தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனங்கள் எல்லோரும் அவருடைய கல்லெறிய வந்தபோது உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவர்கள் அவர் மீது கல்லெறிகள் என்று சொன்னார். அப்போது அந்த ஜனங்கள் எல்லோரும் பாவம் செய்தபடியினாலே அந்த வார்த்தையை அவர்களாலே அந்த சகித்து கொள்ள முடியாமல் அவருடைய மனசாட்சி நிமித்தமாக எல்லோரும் அந்த கல்லை எறிந்து விட்டு சென்று விட்டார்கள். அப்போது அந்த சகோதரி மாத்திரம் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நின்று கொண்டிருந்ததை நம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே பார்க்கும்போது கர்த்தர் கடைசியாக அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், இனிமேல் நீ என்ன செய்யாதே, பாவம் செய்யாத போ என்று சொல்லி அவளை தேவனாகிய கர்த்தர் மன்னித்து அனுப்பினார். தேவனுடைய வார்த்தை இப்படியாய்தான் அவளுக்கு சொல்லப்பட்டது, இனிமேல் நீ பாவம் செய்யாதே என்பது யோவான் 8:11 நம்மாலே பார்க்க முடியாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒரு சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம் அநேக பாவங்களை மீறுதல்களை எல்லாம் ஒருவேளை இயேசு அறிந்து கொள்வதற்கு முன்பாக செய்திருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மை அழைத்த பிறகு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான உபதேசம், இனிமேல் நாம் பாவம் செய்யாதபடி முறுமுறுக்காமல் பரீட்சை பார்க்காமல் கீழ்ப்படியாமல் போகாமல் தேவனே நம்முடைய கண்மலை, அவரே நம்முடைய இரட்சகர், அவரே மகா தேவனுமாயிருக்கிறார், அவரே சர்வத்தையும் இந்த பூமியையும் கடலையும் ஆளுகிறவர், அவருக்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற இந்த விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து போவோம். எல்லா துதிகளமையும் இயேசு கிறிஸ்துக்கே. அல்லேலூயா, ஆமென். நாம் யாவரும் ஒன்றிணைந்து இப்போது நாம் ஜபிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜபம் செய்வோம். அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, சோதரம் 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 ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அருமையான இந்த வேலையில நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள ஆண்டவரே சோதரம், இம்மான வேலரே சோதரம். அல்லேலூயா. ரபர பர 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 பரிசுத்தரையே சோதரம். அல்லேலூயா. இதோ இந்த அருமையான இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதரம். அலலுயா. சோதரம் சோதரம் சோதரம். அலலுயா. ஜீவனுள்ளவரே ஜீவனுள்ளவரே, ஜீவனுள்ள தேவாதி தேவனே, அமையான நாளில் சோதரம் ஆண்டவரே, இந்த கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் மனதுருக்கம் நிறைந்தவரே உமக்கு சோதரம். பரிசுத்தரே சோதரம். ராஜாதி ராஜாவே உரிமீது ரபரபல் ஒரு மீறி நிறைக்கிற எல்லா காரியங்களிலும் எங்களை வழிநடத்த முடிய ஜெபிக்கிறோம். பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, நாள் வரை எங்களை எல்லா காரியங்களும் சுகமாய் தங்கியிருக்கும்படியா செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். திரள பரபல உரிமையின் ராஜாதி ராஜாவே சோதரம். அல்லேலூயா. திரள பரபல உரிமையிலூயா. ஜீவனுள்ளவரே, ஜீவனுள்ள தேவாதி தேவனே, இந்த வேலைக்காக சோதரிக்கிறோமான கிருபையும் மனதுருக்கம் நிறைந்தவரே சோதரம். திரளபரியின் ஜீவனுள்ளவரே, அருமையான நாளுக்காக சோதரம். சபை சபை மக்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒரே பெரிய திர பரபல இருக்கிறள பரபல் கபரபல் உரபலபல் எதிர்கிறள் ஒரு இருக்கிறள பரபல். எங்கள் பலவீனங்களை மாற்றும் ஆண்டவர், எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிசாசு கிரியைகளை அலலூயா ரபரபல ஒரு பெரிய பெருபர் ஒருக்கரள பரபல் திரள பர பரபர் ஒரு பெரிய பெரிய பெருபரபர் ஒரு பெரிய இருக்கிறள பரபல் ஒரு பெரிய இருக்கிறள ஒரு பெரிய இருக்கிறள பரபல் ஓரபதி ரபரபல இருக்கிற எல்லா பலவீனங்கள் வியாதியிலிருந்து விடுதலை, சமாதானத்தின் தரம் ஆளட்டும், வல்லமையின் தரம் ஆளட்டும், பரிசுத்தத்தின் தரம் ஆளட்டும். உன் நீதியின் வழக்கரத்தினாலே என்னை தாங்குவேன் சொன்ன தேவன் இந்த நாளில் இந்த வேலையில நீதியின் வழக்கரத்தினாலே எங்களை தாங்கும்படியா செபிக்கிறோம். மனதுக்கு நிறைந்தவரே உண்மை சோதரிக்கிற மாண்டவர் உரிமையிருக்கிறவர்கள் ஓரபதி இரவரவில் இருக்கிறவர்கள் அலலூயா அலலூயா அலலூயா. சோதரம் 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 ஆண்டவரே, பக்கு மாறாத தேவன் இந்த நாளில் இந்த வேலையில எல்லா காரியங்களையும் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். ஒரு பி திரவரிவில் இருக்கிறவர் மாறாதவரே சோதரம் அலலூயா. பரிசுத்தரே ஒருக்கபர ஒரீஸ்வர பரபலவர் எதிர பௌதிர பரபலில் இருக்கிறள பரபல் ஓரபதி இரவரவில் இருக்கிறள ஒரீஸ்வர பரபல் சமாதானத்தின் தேவனே சமாதானத்தின் தேவனே சமாதான பிரபுவே சோதரிக்கிறோம். ஒரே பெரிய 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 ஓரபதி இரவரவில் இருக்கிறள பரபல் ஜீவனுள்ள தேவாதி தேவனே, அருமையான நாளில் இந்த வேலையில ஒரு பெரி திரபரபல திரள பரபரிக்கிறள பரபல் அலலூயா. உன்னதத்தின் தேவன் ஓரப திரபரிக்கிறளபா மகிமையின் ராஜாவே மகிமையின் ராஜாவே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பேர்பராய் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பேசுபராய் ஆசீர்வதியும். நீ பரிகாரி, நீ பரிகாரி ஆண்டவரே, நீ பரிகாரி. எங்களோட வாழ்க்கையில எல்லா காரியங்களிலிருந்து நீ பரிகாரியா இருந்து எங்கள் சரீர பலவீனங்களை எல்லாம் மாற்றி போடும்படியா ஜபிக்கிறோம். உம்மால் கூடாது ஒன்றுமில்லை, நீ சொல்லாகும் ஆண்டவரே. பரபடுற பரபு திரள வர வர உரிமையிலிருக்கிறள பரபு கிருபை மனதுருக்கும் நிறைந்தவரே உமக்கு சோதரம். ஓரிபி தீரபரபிரிக்கிறள வல்லமை 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 அலலூயா ரபரபரபரபரபிரிக்கிறள அலலூயா அலலூயா. மகிமையின் தேவனே மகிமையின் தேவனே உமக்கு சோதரம். அலலூயா ரபரபலபரபரபரபர ஓரபதிரபரிபரிபரிபரிபரிபரி ஓரிமிரிதிதிதிதிதிக்கிறள பரபலபர அலலூயா. சோதரம் 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 ஆண்டவரே, மனதுருகிறவரே மன்னிக்கிறவரே உமக்கு சோதரம். இந்த அலலூயா ரபரபரிக்கிறள பரபல் அலலூயா 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 அலலூயா. வாக்கு மாறாதவரே வாக்கு மாறாதவரே வாக்கு மாறாதவரே வாக்கு மாறாதவரே உரிமிரிபரி ஓரபதி இரவரிவில் இமேக்கிறள பரபல் அலலூயா. சோதரம் அலலூயா. ஜீவனுள்ள தேவாதி தேவனே, இதோ இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதரம், கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அலலூயா அலலூயா அலலூயா. உன்னதத்தின் தேவனே உன்னதத்தின் தேவனே உன்னதத்தின் தேவனே அலலூயா. ரபரபல பரபல கபரபல பரபல கபரபல அலலூயா. திரள பரபரபர அலலூயா. சோதரம் 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 ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே சோதரம் அலலூயா. அலலூயா. திரள பரபல பரபலவர் உன்னதத்தின் தேவனை வாக்குமாறாதவரே சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, சமாதான பிரபுவே, சோதரிகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். ஆண்டவரே, கிருபையினாலும் மகிமையினாலும் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும். தேசத்தில் பரவும் இந்த கொடிய கொள்ளை நோய்களிலிருந்து இந்த நாள் வரை எங்களை சுகமாய் வைத்திருக்கிற கிருபைக்காக வேண்டுமாக யாவரும் ஒரு சமூகத்தில் நன்றியோடு நிற்கிறோம். அல்லேலூயா. நன்றி, நன்றி தகப்பனே. மட்டும் உதவி நபினேஸ்வரே, உமக்கு நன்றி. எல்லா காரியங்களிலும் இந்த நாள் வரை எங்களை சுகமாய் தங்கியிருக்கும்படியாக செய்திருக்கிற எல்லா மேன்மையான கிருபைக்காக குடானகுடி சோதரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமே. நம் கர்த்தருடைய ஜபத்தை செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படும் போது பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைய எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் முடியவில்லை. ஆமேன்.